அடுத்தது கௌரவ சாந்தி ஸ்ரீகாந்தராசன்.
ஏற்றுமதி இறக்குமதி வரியினை சட்டமாக்கம் இன்றைய விவாதத்திலே கருத்துக்களை முன்வைப்பதற்கு சந்தர்ப்பம் தந்தமைக்கு தலைமை தாங்கும் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து கொண்டு நிதியமைச்சின் மீதான இன்றைய இந்த சட்டமாக்கம் விவாதத்திலே அரசானது தனது வருமானத்தை அதிகரித்து கொள்ளக்கூடிய வகையிலே வரி அறவீடுகளை அதிகரிப்பது அதை சட்டமாக்குவது தொடர்பான விவாதங்கள் பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையிலே உற்பத்தி மீதான வரியை பெற்றுக்கொள்வது தொடர்பான கருத்திலே இந்த அரசு வடக்கு கிழக்கு மாகாணங்களை தவிர்த்தா இந்த உற்பத்தி மீதான வரியை அதிகரித்து கொள்ளப் போகின்றது என்ற ஒரு கேள்வியினை நான் இங்கு முன்வைக்க விளைகின்றேன். இந்த 30 வருட காலத்திலே இந்த வடகிழக்கு பகுதியிலே உற்பத்தி தொடர்பாக இயங்கி வந்த தொழிற்சாலைகளை இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 8 வருடங்கள் நிறைவு செய்யப்படுகின்ற காலம் வரை அந்த தொழிற்சாலைகளை ஆரம்பிப்பதற்குரிய ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகள் எதுவினையும் செயற்படுத்தவில்லை என்பதற்கு அற்பால் இந்த மீள்குடியேற்றத்தின் பின்பு அங்கு உற்பத்தி செய்யப்படுகின்ற மூலப்பொருட்களை முடிவு பொருட்களாக மாற்றக்கூடிய தொழிற்சாலைகளும் கூட அங்கு அமைக்கப்படவில்லை. இதனாலேதான் இந்த மக்கள் வேலைவாய்ப்பற்றவர்களாக ஒரு நிரந்தர வருமானமற்றவர்களாக உற்பத்தியினை மூலப்பொருட்களை முடிவு பொருளாக மாற்றி தங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை தொடர்ந்து காணப்படுகின்றது. இன்றைய இந்த விவாதத்திலே இங்கு கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது இந்த நாடு 2 பிரிந்து விட்டதோ என்று கூட எண்ண தோன்றுகின்றது. ஏனெனில் அங்கு மக்கள் தங்களுடைய ஆவணங்களை வைத்திருக்கின்ற சொந்த நிலங்களிலே கூட குடியிருக்க முடியாது. வீதியோரத்திலே தகர கொட்டிலுக்கும் தரப்பாளுகளுக்கும் கீழே குழந்தைகள், குஞ்சுகள், பெண்கள், முதியோர், மாற்றுவலு உள்ளோர் என்று மாதக்கணக்கிலே அவர்கள் தங்களுடைய மண்ணை மீட்டெடுப்பதற்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள். பிளக்குடியிருப்பு என்னும் கிராமத்திலே 1 மாத காலமாக அந்த மக்கள் வலிந்து போராடி தங்களுடைய காணிக்குள் உட்புகுந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து அயல் கிராமமாகிய கேப்பாலு கிராமத்திலே மக்கள் தொடர்ந்து பாடசாலை செல்லும் பிள்ளைகள், பெண் தலைமைத்துவ குடும்பங்கள், மாற்றுவலு உள்ளோர்கள் என்று அவர்கள் கொட்டும் மழையிலும் கொட்டும் பனியிலும் நுழம்பு கடியிலும் சரியான மின்சார வசதியற்ற நிலையிலும் சாப்பாட்டு வசதிகள் வழங்கப்படாத நிலையிலும் போராடி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான நிலை அங்கு தொடர்ந்து காணப்படுகின்ற பொழுது எனக்கு முன் உரையாற்றிய கௌரவ அமரவீர அமைச்சர் அவர்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் ஊடகங்களுக்கு முகம் கொடுப்பதற்காகத்தான் நடைபெறுகின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருந்தார். நான் அதை முழுமையாக அல்லது வன்மையாக நான் அதை எதிர்க்கின்றேன். அங்கு மக்கள் தம்மை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமென்றோ தங்களை பிரபல்யப்படுத்த வேண்டுமென்றோ குழந்தை குஞ்சுகளோடு தெருவோரத்திலே அமரவில்லை. தங்களுடைய மண் மீட்பு உரிமை போராட்டத்திற்காகத்தான் அங்கு நடைபெறுகின்றது அந்த போராட்டம். இதனை விட பாராளுமன்றத்திலே பிறந்தநாள் கொண்டாடியதை பற்றியும் அதற்கு ஐசிங் செய்தது சரியா பிள்ளையா, அது கொண்டாடுவதற்கு இங்கே அதுக்கான வரையறைகள் இருக்கின்றதா என்று இங்கே நீண்ட நேரமாக பல விவாதங்கள் நடைபெற்றது. இதை பார்க்கின்ற பொழுதுதான் இந்த நாட்டிலே இருக்கின்ற இந்த மக்கள் பிரதிநிதிகள் இந்த நாட்டை அல்லது இந்த வடகிழக்கை 2 பிரித்து வைத்துத்தான் பார்க்கின்றவர்களா என்று என்ன தோன்றுகின்றது. இது மட்டுமல்ல, இந்த யுத்தம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு அந்த வடகிழக்கிலேயே சட்டமும் ஒழுங்கும் சரிவர நிறைவேற்றப்படுகின்றது என்ற கோரிக்கையின் அடிப்படையிலே ஆட்சி செய்கின்ற இந்த அரசு அந்த யுத்தம் முடிவுக்கு பின்புதான் அங்கு மதுபான சாலைகள் அளவுக்கு அதிகமாக திறக்கப்பட்டிருக்கின்றது. சுற்றுலாத்துறை மூலமும் மதுபான மூலமும் தங்களுக்கு வரி கிடைக்கின்றது, வருமானம் கிடைக்கின்றது என்றதை ஏற்றுக்கொள்கின்ற வகையிலே எங்கள் வடகிழக்கு இளைஞர்களை சீரழிக்காதீர்கள். இன்று மிகவும் கௌரவமாக இருந்த அந்த வடகிழக்கிலே இந்த யுத்தத்தின் பின்புதான் அங்கு கோர தாண்டவங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது. இளைஞர்களிடையே மோதல்கள், வாள்வெட்டு சண்டைகள், கொள்ளைகள், பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை, பாலியல் துஷ்பிரயோகங்கள் என்பன வளர்ந்து செல்கின்றது. இந்த மதுபான சாலைகளுக்கு பதிலாக அங்கு அறநிலையங்களை அல்லது நூல் நிலையங்களை அல்லது இளைஞர்களுக்கு பொழுதுபோக்கான விளையாட்டு மைதானங்களை அமைத்து கொடுப்பதில் உங்களது கவனங்களை நீங்கள் செலுத்துங்கள். உங்களுக்கு வருமானம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய அரசு கடனிலே இருந்து நீங்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக எங்களது மக்களை பலிக்கட ஆக்காதீர்கள். அது மட்டுமல்ல, இந்த கடல் வளம் தொடர்பாக இந்த கடல் வளம் தன்னிறைவை அடைந்த இந்த வடபகுதி இன்று அந்த கடல் தொழிலை பாரம்பரியமாக செய்து கொண்டிருந்த மக்கள் தொடர்ந்து இன்னல்களுக்கு ஆளாகின்றார்கள். சட்டத்துக்கு முரணான முறையிலும் அல்லது அத்துமீறிய முறையிலும் அல்லது உயர் மட்டத்திலே இருந்து கிடைக்கின்ற அனுமதிகள் ஊடாகவும் மீன்பிடி தொழிலே மீனவர்கள், தென்பகுதி மீனவர்கள் வந்து மீன்களை அள்ளிக்கொண்டு செல்கின்றார்கள். இதுவும் இந்த மக்களை தொடர்ந்து அவர்களை வருமானமற்றவர்களாக அல்லது ஏழைகளாக காட்டுகின்ற ஒரு நிலைக்கு அது இட்டு செல்கின்றது. இவ்வாறாக அரசனுடைய செயற்பாடுகள் மட்டுமல்ல, இந்த வறட்சியும் எமது மக்களை மேலும் ஒரு வறுமை நிலைக்கு இட்டு சென்றிருக்கின்றது. இதனை விட இன்று வேலையற்ற பட்டதாரிகளது இந்த கவனஈர்ப்பு போராட்டங்கள் வளர்ந்து செல்வதென்பது இந்த அரசுக்கு சாதகமான ஒரு நிலையாக அமையாது என்பதனை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன்.
நேரம் முடிவு.
தொடர்ந்து இந்த அரசானது இந்த மக்கள் அனைவரையும் ஒரே தராசில் வைத்து அந்த மக்களது அடிப்படை பிரச்சனைகளை தீர்க்கின்ற வகையிலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி.
நன்றி. அடுத்தது கௌரவ எஸ் வீலேந்திரன்.
கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் உறுப்பினர்களே, இன்றைய நீதி அமைச்சு தொடர்பான இந்த விவாதத்திலே உற்பத்தி பற்றிய விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இந்த விடயத்திலே உண்மையிலே இந்த நாட்டிலே இறக்குமதிக்கு நிகராக நாங்கள் ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டிய சூழல் இருக்கின்றோம். ஆனால் இந்த நாட்டை நாங்கள் வளப்படுத்த வேண்டுமானால் கூடுதலாக இறக்குமதியை நாங்கள் செய்தோமானால் நிச்சயமாக நாங்கள் ஒரு வளப்படுத்தலுக்குள் போக முடியாது. இறக்குமதிக்கு நிகராக நாங்கள் இந்த நாட்டிலே இருக்கிறதான வளங்களை பயன்படுத்தி நாங்கள் எங்களுடைய உற்பத்திகளை அதிகரித்து நாங்கள் ஏற்றுமதிகளை அதிகரிக்க வேண்டும். அவ்வாறான ஒரு நிலைக்கு சென்றால்தான் இந்த நாட்டை நாங்கள் ஒரு வளமான நாடாக கட்டி எழுப்ப முடியும். இன்று உண்மையிலே உற்பத்தி அதிகரிப்பு பற்றி பேசும் பொழுது இன்று ஒவ்வொரு பகுதிகளிலும், ஒவ்வொரு பிரதேசங்களிலும், ஒவ்வொரு கிராமங்களிலும் உள்ள வளங்களை நாங்கள் சரியாக அடையாளம் கண்டு அந்த வளங்களை பயன்படுத்தி நாங்கள் உற்பத்திகளை அதிகரிக்கும் பொழுது அந்தந்த பகுதிகளில் உள்ள, அந்தந்த பிரதேசங்களில் உள்ள, அந்தந்த கிராமங்களில் உள்ள மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு வளம் ஏற்பட, வாழ்க்கையில் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் 2015 நல்லாட்சி ஏற்பட்ட பின்பு நடைபெற்றதான முதலாவது வரவு செலவு திட்டத்துக்கு நாங்கள் வாக்களித்தோம். 2016 நடந்ததான வரவு செலவு திட்டத்துக்கும் வாக்களித்தோம். ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்துக்கு நாங்கள் வாக்களிக்கும் பொழுது இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்கள், இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்கள், சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோடு நாங்கள் பல்வேறு விடயங்களை குறித்து பேசினோம். குறிப்பாக வடக்கு கிழக்கிலே செயலிழந்து இருக்கின்றதான எங்களுடைய தொழிற்சாலைகளை மீள நாங்கள் புனருத்தானம் செய்து அந்த தொழிற்சாலைகளை மீளவும் நாங்கள் கட்டியெழுப்பி அங்கே வேலை இல்லாமல் இருக்கின்றதான ஆயிரக்கணக்கான இளைஞ யுவதிகளுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுப்பதற்கான முன்மொழிவுகளை கூட நாங்கள் முன்வைத்தோம். ஆனால் நல்லாட்சி ஏற்பட்டு இப்பொழுது 2வது வருடம் கடந்து போகின்ற இந்த நிலையிலே வடக்கு கிழக்கிலே எனக்கு முன் பேசிய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூறியது போல வடக்கிலே எத்தனை தொழிற்சாலைகள் இன்னும் ஏற்கனவே மூடப்பட்ட தொழிற்சாலைகள் திறக்கப்படாத நிலையில் இருக்கின்றன. நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே 4000 பேருக்கு உணவளித்ததான, வேலை வழங்கியதான காகித தொழிற்சாலை மூடப்பட்டிருக்கின்றன. இந்த காகித தொழிற்சாலை தொடர்பாக நாங்கள் சம்பந்தப்பட்ட அமைச்சரோடு, ஜனாதிபதியோடு, பிரதமரோடு நாங்கள் பேசினோம். பல தடவை பேசியிருக்கின்றோம் இந்த தொழிற்சாலையை திறவுங்கள். ஏனென்று சொன்னால் அந்த தொழிற்சாலை இப்பொழுது ஒரு 50 பேருக்குட்பட்டு இன்று மூடப்படுகின்ற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஆகவே மட்டக்கிழப்பிலே இருக்கின்ற மிகவும் முக்கியமான பிரதானமான இந்த காகித தொழிற்சாலைக்குரிய அதாவது முதலீட்டாளர்களை வெளியிலே வெளியிலிருந்து கொண்டு வந்து அவர்கள் மூலம் நிச்சயமாக அந்த தொழிற்சாலையை திறக்க முடியும். ஆனால் கால இழுத்தடிப்புகளும் வெற்றி பேச்சுக்களுமே போய்கொண்டிருக்கின்ற ஒழிய அந்த தொழிற்சாலையை திறப்பதற்கான இந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படவில்லை. நாங்கள் அதாவது ஏற்கனவே உள்ள தொழிற்சாலைகளை திறக்காத நிலையிலே புதிய தொழிற்சாலைகளை எந்த அளவுக்கு இந்த அரசு இந்த நல்லாட்சி அரசு நிச்சயமாக கிழக்கு மாநிலத்திலே திறக்கும் என்பதிலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. உண்மையிலே வேலை இல்லாத பிரச்சனை இன்று ஏனைய மாநிலங்களோடு ஒப்பிடும் பொழுது வடக்கு கிழக்கிலே இன்று பாரிய அளவிலே இருக்கின்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கௌரவ உறுப்பினர் அவர்களே, வடக்கிலே கிழக்கிலே இன்று பட்டதாரி மாணவர்கள் 5 வருடங்கள் 6 வருடங்களாக தங்களுடைய பட்டப்படிப்புகளை நிறைவு செய்துவிட்டு அவர்கள் வீதியோரங்களிலே இன்று தங்களுக்கு வேலைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த அரசினுடைய பிரதமர் அவர்கள் இந்த நல்லாட்சி ஆரம்பிக்க முடிச்சினால் 10 லட்சம் இளைஞர் யுவதிகளுக்கான வேலைவாய்ப்பை வழங்குவதாக, ஆனால் அது வெறுமனவே பேச்சளவு இருந்தோடைய வேலைவாய்ப்பை வழங்கியதாக தெரியவில்லை. இன்று பட்டதாரிகள் வெயிலிலும் மலையிலும் பனியிலும் வீதியோரங்களில் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கான வேலைவாய்ப்புகளை வழங்குவது பற்றி இந்த அரசு எந்த ஒரு முடிவுகளையும் எந்த விதமான ஒரு கருத்துக்களையும் முன்வைக்காத நிலையிலே தொடர்ச்சியாக அவர்களுடைய போராட்டங்கள் 3 வாரங்களாக கடந்து செல்கின்றது. உண்மையிலே மிகவும் வேதனையான ஒரு விடயம், இன்று வடக்கு கிழக்கிலே தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற வேலையில்லா பட்டதாரிகளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அல்லது அவர்களுக்கான ஒரு சுயதொழில் வழங்குவதற்கான எந்த ஒரு வேலை திட்டங்களும் இந்த அரசிடம் இல்லை என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். புதிய ஏற்கனவே இருக்கிற தொழிற்சாலைகளை திறக்கின்ற ஒரு விடயம், அதே வேளையிலே புதிய தொழிற்சாலைகளை திறக்கிற விடயம், இது ரெண்டுமே இல்லாத நிலையிலே இந்த அரசிலே மதுபான சாலைகளை திறக்கின்ற விடயம்தான் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நான் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மட்டக்களப்பு மாவட்டத்திலே வாழைச்சேனை பகுதியிலே மதுபானத்தை உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலை ஒன்று இப்பொழுது கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மக்கள் பிரதிநிதிகள் சொல்லியும் அது நிறுத்தப்படவில்லை. அதே வேளையில் மாவட்ட செயலகம் சொல்லியும் பிரதேச செயலகம் சொல்லியும் பிரதேச சபை சொல்லியும் இன்று அந்த மதுபானச்சாலை மதுபானத்தை உற்பத்தி செய்கின்ற அந்த மதுபானச்சாலை நிறுத்தப்படாமல் தொடர்ச்சியாக கட்டப்பட்டு செல்லு கொண்டிருக்கின்றது. நாங்கள் அங்கே ஆராய்ந்து பார்த்த வேளையிலே அந்த மதுபானத்தை உற்பத்தி செய்கின்ற அந்த தொழிற்சாலையை அந்த தொழிற்சாலை உருவாக்கத்திலே சரியான அரசியல் பின்புலம் இருப்பதாக அறிகின்றோம். ஆகவே இந்த நல்லாட்சியிலே இந்த நல்லாட்சிக்கு நாங்கள் உண்மையில் நல்லாட்சியை கொண்டு வந்தவர்கள், இந்த நல்லாட்சியினுடைய செயற்பாடுகளை நாங்கள் வரவு செலவு திட்டம் உட்பட நாங்கள் ஆதரவு வழங்குகின்றோம். இருந்தும் இந்த நல்லாட்சியிலே மதுபான சாலைகள் நான் நினைக்கின்றேன் இலங்கையிலே அதிகளவான மதுபான சாலைகள் சனத்தொகைக்கு ஏற்ப பார்க்கும் பொழுது மட்டக்களப்பில் தான் அதிகமாக இருக்கின்றது. இன்று மதுபானத்தினால் கூடுதலாக அழிந்து போகின்ற பகுதிகளாக வடக்கும் கிழக்கும் மலையகமும் இருக்கின்றது. கூடுதலாக உங்களுக்கு தெரியும் கடந்த 3 தசாப்தால யுத்தத்திலே மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகள், இந்த பகுதிகளிலே மதுபான சாலைகளை திறப்பதற்கான அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 20 மதுபான சாலைகள் இருக்க வேண்டிய மட்டக்களப்பு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 63க்கும் மேற்பட்ட மதுபான சாலைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நல்லாட்சி ஏற்பட்ட பின்பும் நாங்கள் இனிமேல் மதுபான சாலைகளை திறக்க வேண்டாம் என்று கூறியும் இன்று வாழைச்சேனை பகுதியிலே மதுபான சாலை என்ன, மதுபானத்தை உற்பத்தி செய்கின்ற கம்பெனி அதாவது தொழிற்சாலை என்று திறக்கப்பட்டிருக்கின்றது. எத்தனை பேருக்கு இதில் வேலை வாய்ப்பு முடியும், ஆனால் இதில் எத்தனை பேருடைய வாழ்க்கை அழியப் போகின்ற என்பதுதான் முக்கியம். எவ்வளவு எதிர்ப்புகளை மக்கள் காட்டியும் மக்கள் பிரதிநிதிகள் சொல்லியும் வாழைச்சேனை பிரதேச சபை செயலாளர் பிரதேச சபை நடவடிக்கை எடுத்தும் அதையும் தாண்டி இந்த நல்லாட்சியினுடைய அரசியல் பின்புலத்தில் இன்று அந்த மதுபானச்சாலை கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறதை பார்க்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் மிகவும் வேதனை அடைகின்றோம். உண்மையிலே மனித வளத்தை ஒரு நாடு அபிவிருத்தி அடைய வேண்டுமானால் அந்த நாடு அபிவிருத்தி அடைந்த நாடாக வர வேண்டுமானால் மனித வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், மனித உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். நாங்கள் இன்று மதுபான சாலைகளை அதுவும் யுத்த நடந்த பகுதிகளிலே கூடுதலாக திறந்துவிட்டு இன்று மலையக பகுதி எடுத்தால் அங்கு மதுபான ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. மலையகத்திலே சாதாரணமாக அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்துவதே அவருடைய சம்பளத்திலே பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இன்று அங்கு கூட மதுபானத்தினுடைய ஆதிக்கம் கூடுதலாக இருக்கின்றது. ஆகவே மனித வளத்தை மனித உயிர்களை நாங்கள் அழித்துவிட்டு இந்த மதுபானத்தின் மூலம் எவ்வாறு இந்த நாட்டை நாங்கள் அபிவிருத்தி செய்ய முடியும்? நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார், அதாவது பியருக்காக நாங்கள் 15 ரூபா ஒரு பியர் டின் போத்தலுக்காக நாங்கள் அதிகரித்திருக்கிறோம் வரியே என்று சொல்லி, ஆனால் நிச்சயமாக இதனால் நுகர்வை குறைக்க முடியும் என்று நான் சொல்லுகின்றேன். உண்மையாக இந்த மதுபானம் போன்றதான உற்பத்திகளுக்கு நீங்கள் விலையை அதிகரித்து நுகர்கின்ற தன்மையை குறைப்பதை விட இந்த மதுபான சாலைகளுக்கான அனுமதிகளை நீங்கள் வழங்காமல் விடலாம். ஆகவே இதன் மூலம்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும்.
மதுபான சாலைகளை திறப்பதற்கான அனுமதிகளை வழங்கி மதுபான சாலைகளுக்கான மதுபான உற்பத்திகளுக்கான அந்த வரியை அதிகரித்து அதன் மூலம்தான் இந்த நாட்டை கட்டியெழுப்பலாம் என்று நினைத்தால் நிச்சயமாக அது மனித வளத்தை சூறையாடி இந்த நாட்டை ஒரு அழிவான பாதைக்கு செல்கிற நிலையாக தான் மாறும். ஒரு ஆரோக்கியமற்ற சமுதாயத்தை தான் நாம் உருவாக்கப் போகின்றோமா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்று நாளுக்கு நாள் இந்த விலைகள் உற்பத்தி பொருட்களின் விலைகள் அதிகரித்துக் கொண்டு செல்கின்றது. சீனி பருப்பு மா என்ற விலைகள் அதிகரித்து செல்கின்றது. இன்றைக்கு சொல்லுகிறது அரசு இந்த நிகழ்ச்சி அறுது சர்தோசையில் நீங்கள் வாங்குங்கள் என்று. மட்டக்களப்பில் எத்தனை சர்தோசை இருக்கின்றது, களுவாஞ்சிக்குடியில் இருக்கின்றது. மட்டக்களப்பிலே வெறுகளில் உள்ளவர் களுவாஞ்சிக்குடிக்கு போக முடியுமா, அல்லது புலனறவைக்குத்தான் போக வேண்டும், அல்லது புலனறவைக்கு அவர் அங்கிருந்து போக முடியுமா, அல்லது அம்பாறைக்கு செல்ல முடியுமா என்று சற்று சிந்திக்க வேண்டும். ஆகவே இந்த விடயத்திலும் இந்த அரசு கவனம் செலுத்த வேண்டும். அது மாத்திரமல்ல, அதாவது குறிப்பாக நேற்றைய தினம் ராமேஸ்வர மீனவர் பிரிச்சோ என்ற ஒரு இளைஞர் கடற்படையினரால் சர்வதேச கடலிலே தாண்டி வந்து சுடப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த விடயத்திலே சர்வதேச கடற்பரப்பிலே யார் தாண்டினாலும் அவர்களை கைது செய்யலாம், ஆனால் அதற்கு பரிகாரம் சுடப்படு சுட்டுத்தான் கொள்ள வேண்டும் என்பது பரிகாரம் இல்லை. இன்று தமிழ்நாட்டிலே வைத்தியசாலையிலே ராமேஸ்வரத்திலே அந்த இளைஞனுடைய பொடி அந்த உடல் அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பரிதாப செயல். இந்த விஷயத்தை நாங்கள் கண்டிக்கின்றோம். நன்றி, வாய்ப்புக்கு
நன்றி. அடுத்தது கௌரவ அரவிந்தகுமார்.
வைக்கே தலைமை தாங்கும் தலைவர் அவர்களுக்கு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. இன்று வரிகள் திருத்த சட்டம் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு நாங்கள் எங்களது கருத்துக்களை முன்வைத்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இதற்கு முன்பு இங்கே பேசிய விசேடமாக எதிர்க்கட்சியினர் எமது நாட்டிலே வரி விதிப்பு மிக அதிகமாக இருக்கின்றது என்றும் வரிகள் விதிக்கப்படாது தவிர்க்கப்படல் வேண்டும் என்றும் இங்கே கொக்கரித்தார்கள். உலகிலேயே எந்த ஒரு நாட்டிலும் வரிகள் விதிக்கப்படுவதில்லை, வரிகள் இல்லாத நாடு என்று எங்குமே கிடையாது. அந்த வகையிலே நாமும் அதுக்கு விலக்கல்ல. வருமானத்திற்கேற்ற வரிகளை விதிக்க வேண்டும் என்பது நியதி, வருமானத்திற்கேற்ப வரிகள் கட்டப்பட வேண்டும் என்பது இந்த நாட்டின் ஒவ்வொரு பிரஜையின் தேவையாக இருக்கின்றது மாத்திரமல்ல, அவர்களின் கடமையும் கூட என்று நான் இந்த இடத்திலே கூற விரும்புகின்றேன். ஆகவே வரி விதிப்பு சம்பந்தமாக வெறுமனே பேசுவதிலும் அல்லது அரசை விமர்சிக்க வேண்டும் என்பதற்காக கூக்குரலிடுவதிலும் எந்த பயனும் இல்லை. இன்று இவ்வாறு சொல்பவர்களெல்லாம் இன்று அரசிற்கு எதிராக பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை மேற்கொள்கின்றார்கள், பல்வேறு விதத்திலே மக்களை வீதிக்கு இறக்குகின்றார்கள். இவ்வாறு இறக்கும்போது அவர்களின் நேரம் வீணாக்கப்படுகின்றது, அவர்கள் காண அந்த சம்பளம் கிடைக்கின்றது அது கொடுக்கப்படுகின்றது. எவ்வித பயனும் இல்லாமல் இவ்வாறு ஆர்ப்பாட்டம் பண்ணுவர்களுக்கான செலவீனங்கள் மறைமுகமாக ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே இவை அனைத்தும் ஒட்டுமொத்தமாக அரசின் செலவீனத்தையே அது அதிகரிக்கின்றதே ஒழிய எவ்வித நன்மையும் கொண்டு வருவதாக இல்லை. தங்களது சுயநலத்திற்காக இவ்வாறு மக்களை வீதியிலே இறக்கி மக்களை போராட்டத்திலே ஈடுபடுத்துவதிலே எந்த நன்மையும் யாருக்கும் பயன்களிக்கப் போவதில்லை என்பதை சம்பந்தப்பட்ட புரிந்து கொள்ள வேண்டும். எமது நாட்டை பொறுத்தளவிலே மக்களுக்காக இலவசமாக கிடைக்கும் சேவைகள் மிக அதிகமாக இருக்கின்றது. ஏனைய நாடுகளோடு ஒப்பிடும்போது எமது மக்களின் நலன்கள் தொடர்பாக சேவைகள் மிக உச்சக்கட்டத்தில் இருக்கின்றது. விசேடமாக இலவச கல்வி, விசேடமாக இலவச சுகாதார செலவு மருத்துவம், அதேபோல் காப்புறுதி என்று நாங்கள் அடுக்கிக் கொண்டே போக முடியும். அது மாத்திரமல்ல, இன்று மக்களுக்காக கிடைக்கும் போக்குவரத்து சேவைகள், அது பஸ் போக்குவரத்தாக இருக்கலாம், ரயில் போக்குவரத்தாக இருக்கலாம், இவை அனைத்தும் சலுகை அடிப்படையிலேயே மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றது அரசாங்கத்தினால். ஆகவே இவ்வாறு செய்யும் போது அரசாங்கத்தின் இவ்வாறான நலன்புரி திட்டங்களுக்காக செலவிடப்படும் தொகையின் அளவு ஒவ்வொரு வருடமும் அதிகரித்து கொண்டே போகின்றது. ஒவ்வொரு வருடமும் வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது இவ்வாறான நலன்புரி சேவைகளுக்கான அந்த செலவீனம் அதிகரித்து கொண்டே போகின்றது. அப்படியென்றால் இவற்றை நாங்கள் எவ்வாறு ஈடு செய்வது என்ற ஒரு கேள்விக்கு சம்பந்தப்பட்டவர்கள் பதில் கூறியாக வேண்டும். ஆகவே எம்மை பொறுத்தளவிலே எமது செலவீனத்திற்கேற்ப வருவாய் கிடையாது. எமது நாட்டிலே நாங்கள் எமது செலவீனத்தை ஈடு செய்யக்கூடியவாறு இங்கே வருமானம் கிடையாது. ஆகவே நாங்கள் வரிகளிலே தங்கியிருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது, தேவை இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு வரி விதிப்பதன் ஊடாக வரி விதிப்பவர் நிதியமைச்சர் தான் என்ற வகையிலே வெறுமனே அவரை குற்றஞ்சாட்டுவதிலே எந்த அர்த்தம் இருக்க முடியாது. ஆகவே இது வெறும் குற்றச்சாட்டாகவே இருக்க முடியுமே ஒழிய இதில் எந்த நன்மையை நாங்கள் காணப்போவதில்லை, அதில் எந்த முடிவையும் நாங்கள் காணப்போவதில்லை. இந்த இன்று அமெரிக்க டாலரின் பெறுமதி மிக அதிகரித்து போயிருக்கின்றது. அதன் பெறுமானம் ஏனைய வருடங்களை விட ஏனைய காலப்பகுதிகளை விட இப்பொழுது அதிகரித்து கொண்டு போகின்றது. இதற்கு என்ன காரணம்? இதற்கு காரணம் அந்த நாட்டின் ரூபாயின் மதிப்பு அதிகரிக்கின்ற பகுதியினால் அதன் தாக்கம் எல்லா இடங்களுக்கும் போய்சேருகின்றது. ஆகவே இவ்வாறு அந்த நாட்டிலே அவர்கள் மிக சுயமாக சொந்த காலிலே இருக்கக்கூடிய ஒரு நிலைமை அங்கே இருக்கின்றபடியினால் அமெரிக்க டாலரின் பெறுமதி அதிகரித்து கொண்டு போகின்றது. அதன் தாக்கத்தை நாங்கள் முகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே இதனை யாராலும் தடுக்க முடியாது. இது அந்த நாட்டின் வருவாய்க்கேற்ப அந்த ரூபாயின் பெறுமதி அதிகரித்து கொண்டு போகின்றது. ஆனால் எமக்கு அந்த நிலைமை இல்லை. காரணம் அங்கே நான் ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லலாம் நினைக்கின்றேன். அமெரிக்க நாட்டை பொறுத்தளவிலே கோதுமை மிக அதிக அளவிலே உற்பத்தி பண்ணி செய்யப்படும் ஒரு நாடாக இருக்கின்றது அமெரிக்கா. இவ்வாறு அதிக அளவிலே உற்பத்தி செய்யப்படும் போது சந்தையிலே அதன் விலையின் பெருமானம் குறைவது இயல்பு. இது எமது நாட்டிலும் ஏற்படுகின்றது. ஆகவே அவர்கள் அங்கே என்ன செய்கின்றார்கள் என்றால் இவ்வாறு உற்பத்தி அதிகரிக்கப்படும் போது உற்பத்தி செய்யப்படும் கோதுமையை ஏற்றுமதி செய்வதில்லை. காரணம் அதன் பெருமானம் குறைந்து போகும் என்பது காரணத்திற்காக அவற்றை களஞ்சியப்படுத்தி தேவையான நேரத்திலே அவற்றை ஏற்றுமதி செய்வதன் ஊடாக அவர்கள் அதற்கான ஒரு நிலையான வருவாயை தக்க வைத்துக் கொள்கின்றார்கள், நிலையான விலையை தக்க வைத்துக் கொள்கின்றார்கள். ஆகவே இது அந்த நாட்டின் வருவாய்க்கேற்ப அவர்களின் அந்த தன்மைக்கேற்ப இது அங்கே இடம்பெறுகின்றது. ஆனால் அவ்வாறான ஒரு நிலைமை எமது நாட்டிலே இருக்கின்றது என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை என்ற ஒரு பதில் நாங்கள் சொல்லலாம். உதாரணத்திற்கு தேயிலை உற்பத்தி எடுத்துக்கொள்வோம். தேயிலையை பொறுத்தளவிலே எமது நாட்டின் அந்நிய செலாவணியை மிக அதிக அளவிலே ஈட்டி தரும் ஒரு பொருளாக இருக்கின்றது. நாங்கள் அந்நிய செலாவணியை தேயிலை உற்பத்தியின் ஊடாகவும் தேயிலை ஏற்றுமதி செய்வதன் ஊடாகவும் நாங்கள் தங்கியிருக்கின்றோம். ஆனால் வெளிநாடுகளிலே பல்வேறு காரணங்களுக்காக அவ்வப்போது தேயிலை அந்த நாடுகளிலே இறக்குமதி செய்வது குறைகின்றது. அந்த நாட்டிலே ஒரு எமது தேயிலையை அதிகமாக இறக்குமதி செய்யும் நாடுகளிலே உள்நாட்டு பிரச்சனை ஏற்படும் போது அல்லது வெவ்வேறு காரணங்களுக்காக அவர்கள் இறக்குமதியை குறைக்கும் போது அல்லது அந்த இறக்குமதியை அவர்கள் தள்ளி போடும் போது எமது தேயிலையை ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. அவ்வாறு செய்யும் போது இயல்பாகவே எமது தேயிலையின் விலை குறைவடைகின்றது. ஆனால் விலை குறைவடைகின்றது என்ற காரணத்திற்காக எமது தேயிலையை நாங்கள் உற்பத்தி செய்யும் தேயிலையை இங்கே களஞ்சியப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு நிலையிலா எமது நாடு இருக்கின்றது? இல்லை. விலை குறைந்தாலும் தேயிலையை நாங்கள் ஏற்றுமதி செய்தே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலையிலே நாங்கள் இருக்கின்றோம். இது எமது நாட்டின் வரவிலே ஏற்படும் ஒரு தன்மை. ஆகவே இவ்வாறு குறைந்த விலையிலும் கூட ஏற்றுமதி செய்தே ஆக வேண்டும் என்ற நிலையிலே எமது நாடு இருக்கின்றது. ஆகவே இவ்வாறு நாங்கள் அதனை செய்யும் போது எமது வருவாய் இயல்பாகவே குறைகின்றது. அதனூடாக ஏனைய நாடுகளின் நாணயத்தின் பெருமானம் இயல்பாகவே உயர்கின்றது. இவ்வாறெல்லாம் இடம்பெறும் போது நாங்கள் அதனை ஈடு செய்வதற்கு ஏதோ ஒரு வழிவகையை கண்டே ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைமையிலே நாங்கள் இருக்கின்றோம். ஆகவேதான் இவ்வாறு வரிகள் விதிக்கப்பட வேண்டிய ஒரு நிலைமை இங்கே இருக்கின்றது. ஆனால் அதே இடத்தில் நான் இன்னும் ஒன்றை இந்த இடத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இன்று தங்களது ஆட்சி காலத்திலே பொருட்களின் விலைகள் குறைந்திருந்ததை போலவும் தங்களது ஆட்சி காலத்திலே எவ்வித வரிகளும் விதிக்கப்படவில்லை என்பதைப் போலவும் இங்கு உள்ளவர்கள் எல்லோரும் பேசினார்கள். ஆனால் அதில் என்ன உண்மை இருக்கின்றது என்று பார்த்தால் நிச்சயமாக உண்மை இல்லை. இன்று இந்த நாட்டிலே நாங்கள் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை வெகுவாக குறைத்திருக்கின்றோம். நாங்கள் டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் போன்ற பொருட்களின் விலைகளை வெகுவாக குறைத்திருக்கின்றோம். இன்று கேஸ் சிலிண்டரின் விலை 50% குறைக்கப்பட்டிருக்கின்றது. வீட்டு பெண்மணிகளுக்கு அது பெரும் வாய்ப்பாக இருக்கின்றது, பெரும் சலுகையாக அமைந்திருக்கின்றது. அது மாத்திரமல்ல, அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை நாங்கள் இன்று கட்டுப்படுத்தி இருக்கின்றோம். ஆகவே இவ்வாறு நாங்கள் செய்வதனூடாக நாங்கள் மக்களுக்கு சேவைகளை அதிக அளவிலே வழங்கக்கூடிய அந்த நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது. இன்று மருந்துகளின் விலைகளை எடுத்துக்கொள்வோம். முன்பெல்லாம் மருந்து சீட்டோடு ஒருவர் ஒரு நோயாளி ஃபார்மசிக்கு போனால் அங்கே வைத்தியர் ஒரு மாதத்திற்கான மருந்து வாய்களை மருந்து சீட்டிலே குறிப்பிட்டிருப்பார். ஆனால் அதனை வாங்குவதற்கு பார்மசிகளுக்கு போகும் ஒருவர் முதலாவது கேட்பது என்னவென்றால், இதன் பெறுமானம் எவ்வளவு, நான் ஒரு மாதத்திற்கான மருந்துகளை பெற வேண்டுமென்றால் இதற்கான செலவினம் எவ்வளவு என்பதை தான் முதலிலே கேட்கின்றார்.
கௌரவ உறுப்பினர், இரண்டு மினிட்கள் இருக்கு.
நன்றி. ஆகவே இவ்வாறு கேட்கும்போது அவர்கள் அங்கே அதற்கான விலையை கூறும்போது அவ்வாறு மருந்தை வாங்க செல்பவர்கள் திகைத்து போகின்றார்கள். காரணம், அவ்வாறான மருந்துகளின் விலைகள் மிக அதிகமாக இருந்தபடியினால், உச்சமாக இருந்தபடியினால் அந்த மருந்து சீட்டிலே குறிப்பிட்டவாறு மருந்துகளை வாங்க முடியாத ஒரு நிலைமை நோயாளிகளுக்கு ஏற்பட்டது கடந்த காலத்திலே. ஆனால் இன்று அந்த நிலைமை இல்லை. இன்று மருந்து வாய்களின் விலைகள் வெகுவாக குறைக்கப்பட்டிருக்கின்றது. எவருக்கும் எந்த இடத்திலும் எத்தருணத்திலும் மருந்து வாய்களை வாங்கக்கூடிய நிலைமை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது. ஆகவே இப்பொழுதெல்லாம் பார்மசிகளுக்கு போகும் நோயாளிகள் ஒரு மாதத்திற்கான மருந்து வழி மருந்துகளின் பெருமானம் எவ்வளவு என்று கேட்பதில்லை. எடுத்த எடுப்பிலேயே இந்த மருந்து வாய்களை எனக்கு தாருங்கள் என்று கேட்டுவிட்டு அதன் பிறகு அதன் பணத்தை அதன் பெருமானத்தை செலுத்தி செல்லும் ஒரு நிலைமைதான் இன்று ஏற்பட்டிருக்கின்றது. இவற்றை நாங்கள் இந்த நல்லாட்சியில் ஏற்படுத்தி இருக்கின்றோம். இந்த நல்லாட்சியின் ஊடாக மக்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்றது. இன்று விவசாயத்துறையிலே நாங்கள் மக்களுக்கு விவசாயிகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். அப்படி என்றால் இவற்றை ஈடு செய்வதற்கு வரிகளை நாங்கள் வரிகளினூடாக பெருமானத்தை வேறுமொரு வழியிலே பெற்றையாக வேண்டும். இந்த நாடு இன்று கடன் சுமையிலே மூழ்கி போயிருக்கின்றது. கடன்கள் எமது சக்திக்கும் மேலதிகமாக பெறப்பட்டிருந்தது கடந்த காலத்திலே. அதனை செலுத்த வேண்டிய ஒரு இக்கட்டான நிலையிலே நாங்கள் இப்பொழுது இருக்கின்றோம். ஆகவே மக்களுக்கு சேவைகளை செய்யும் போது, அரசு செலவினத்தை ஈடு செய்யும்போது நாங்கள் கடனிலே தங்கி இருக்க முடியாது. கடனிலே எவ்வளவு காலம் நாங்கள் கடன் பெற முடியும்? எவ்வளவு காலத்திற்கு இந்த நாட்டின் மக்களை கடனாளிகளாக நாங்கள் உயர்த்தி கொண்டே போக முடியும்? ஆகவே இவற்றை நாங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்றால், இவற்றை நாங்கள் தடை செய்ய வேண்டும் என்றால், ஏதோ ஒரு வகையிலே அரச வருமானத்தை நாங்கள் அதிகரிக்க வேண்டும். ஆகவே வரிகள் விதிப்பது தவிர்க்கப்பட முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது என்று சொல்லி சந்தர்ப்பம் அளித்த அவைத் தலைவருக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
மீதங்கர கௌரவ சந்திம கமகிய மந்திரமா
ஸ்ரீ முல்லாசாருடைய மந்திரமணி விசேஷ வது விதிவிதான பணத்தை அடுத்து நவம்பர் 2010 நவம்பர் 10 தின அங்க 2019 அனுதக்கிங் விசினாமிய நியோகியா 2010 டிசம்பர் 10 தின அங்க 2019 அனுவயன் தாய என நியமன் திக அடுத்து அது பார்லிமெண்ட் இது பார்த்துக்கல தீனமா 2010 அவை யோஜனா அனுவ கர்நாடக சன்சோதனைய மத அது 2019 அனுதக விசினாமிய நியோகிய மகின் அது சபாகத்துக்கிறோம். விசேஷமா அணுகுத் நியோக கிசைவதாத் கணிஜ சீத கணிஜ ஹோ வாயு கவனில்லாத ஜலய சுபாவிக ஹோ கிருத்திம கிருத்திம கணிஜ அதுல்கல ஜலவார்க இவ்வகைய மோல்ட் அடங்கு பலபாமிங் வளக்கொலதீனோ எவகையும் பெட்ரோலியம் தெல்வாக கல்கிமய கணிஜ ஆசிரித்த தெல்வாக பரன் சியடா அத்தாடு அடு தெல்வார்க்கு எவக்கு வேஸ் வேஸ்ட் ஒயில்வார்க்கு சந்தா மெம பத்த பலபயம் வளக்கொள்ள தீனும் எவகேமா திதாஸ் தாத் அணுவ அவுருது ஹதரட வடா பரணி என்ஜின்ஸாய் என்ஜின்ஸாக கூட்டி கூட்டி சவிக்கல சசி சந்தா மில்லியன் தெக்க நிஷ்பாந்த பத்தக் பணவீமட கட்டி கொள்ள தீவுனா ஏகேம் பாசிய சித்தவுனதே தமாய் அவுருது ஹதரட வடா நொபரணி என்ஜின் ஹா கூட்டி சவிக்கல சசி சந்தா அடு அடு பத்தாக் கேவல மே சசி கென்னல மேவா சம்பூர்ணகல வாகன வசேன் பியாஜலச விக அளவிக்கிரீம ஆரம்புனா ஏ அணுவ மேவகி அவுருது ஹதரட நொபரேனி என்ஜின் சா கூட்டி சவிக்கல சசி சந்தா மில்லியன் ஏகக நிஷ்பாதன பத்தாக் பண்ணுவீனோ மே கடையுத்த சித்தகல்ல தீன்னே அர வஞ்சாக்கிரிமி வளக்குவாக்கள் எவகமே என்ஜின் தாரிதாவை வடி வாகன சந்தா விசேஷமா தெதாஸ் பன்சி சிசி சிட்ட துந்தா சிசி தக்குவா டீசல் சந் டீசல் வாகன சந்தா கன சென்டிமீட்டர் ருபியல் பன்சிய கிங் பத் அடுக்கல்ல தீனமா எவகமே என்ஜின் தாரிதாவை தெதாஸ் பன்சி சிறு துந்தா சிசி தக்குவா ஹைபிரிட் வாகன சந்தா கன சென்டிமீட்டர் ரேட்டு ருபியால் தாகிங் பத்த அடுக்கல்ல தீரும் எவகேமா துந்தா சிசி பெட்ரோல்லா பெட்ரோல் வாகன எவகேமா பெட்ரோல் ஹைபிரிட் வாகன சந்தா கன சென்டிமீட்டர் ருபியால் இத்தாஸ் மன்சியகிங் பத்த அடுக்கல்ல தீரும் டீசல் வல்ட ருபியால் தாகிங் பத்த அடுக்கல்ல தீரும் பௌகே கால விசேஷமாக விதுலி வாகனக்கான கதாவுனா விசேஷம் கியானோனே மோட்டர் பலைய கிலோவோல்ட் பனாட் அடுவான வல பத்த பது அனுபாத்த சீட்டு விசகிங் அடுக்கல்ல தீனவா எவகே கிலோவோட் பனாயிர சீட கிலோவோட் சீட அக்கா மோட்டர் பலே சகித்த வாகன சந்தா பது அனுபாத்த சீட்டு தாயகிங் அடுக்கல்ல தீ எவகேம அமெரிக்கன் டாலர் லட்ச தெக்கட நோடு வாகன விசக் அப்பனானே மிக அப்பனான கருந்த அப்பனான கருவை குவாட்ட எக்கவானேக்கட்ட சலைக்கு விதிருதிமனா கொஷேன் சீட பனாகிங் பத்த அடுக்கல்ல தீரும் மே ஆதி விதி விதியர் தமாய் யாபாலன ஆண்டுவே பது சன்சோதனமே அவஸ்தாவை எதிர்பார்த்தேன்னு கரு முலாசுன்ற மந்தி துமணி பது கேன வச்சனை ஆயின கூட சாமான ஜனதாவே ஹதவத் கசன கதி வடிவன் படங்காடு ஏ உன்கே ஜீவன வர கட்டுலோகட்ட ஜீவனபர கட்டுலோ வைக்கல இதுசா விபாட்சனம் பதுக்கின வச்சுட்டு பரிமாசாய் ஏ ஜனதாவை அத்தர பருதி பிரச்சார கினியில் ஜனதா ரொவட்டில் அவங்க சந்தைய சந்தைய அரைக்கின தமங்க கொடுவடிக்கிறக்கான வளபுறுத்தி நம்ம கரு முலாசுன்னு மந்தி துமணி அத்திசய சிட்டமாக ஜனதாவங்க மது எதுக்கிறீங்க கிரமவேதியாக லௌக்கிய கிரியாத்மகுணா விசேஷமா இந்தியாவே கௌதம் புதன்வான்சே காலேஜ் ஜனதாபகேங் அயக்கல பது முதல்ல ராஜபலிய லெஸ் அந்தின்னுவோம் ராஜபலிய கிழமை அந்தின்னுவே ஜனதாவை தள்ளப்பெல்ல தமன்னு நத்துவோ உண்ட உபயநாதாமின் உங்கே இத சூப்பினிசா அவ சேவாவான் ரஜேன் லபதியு தினவா ஏசந்தார்த்தமாய் மே அசாதாரண நோன லெஸ பது வயக்கிரியுமா அசாதாரண கடுகுத்தாக் வண்ணே நெ வத்மன் ஆண்டுவ விஷால நாயபார கேமடுத்தினோ எவாக்கியம் சங்கர்தன் சந்தா விஷால விம்மாக்கு எதிரி பயணிமடுத்தினோம் அப்படி பயணத்துவ மே தக்கம் பாரகின தீனோம் ஜனதா லபாதின அத்தியாவசிய சேவா பாண்டுவனின் அவம பதுமுதலுக்கு அப்படி ராஜ ஐகன் லபான் ஏமா பதுமுதலின் அத்தியாபன சௌக்கிய கமனாகமனைய பண்ணி அத்தியாவசிய சேவா சங்கர்தனைய சந்தா சலக்கிவித்து முதலாக எங்கல்ல தீனோம் ஜனதாவகே பது முதலின் கிசியோக்கு கோட்டுபத்திக்கு பாரு பத்கிரியமிட அபிசுதானம் பண்ணினே நமுத் பசுகிய ஆண்டுவ சமய ஜனதாவுக்கு பது முதல் அயதாலேச பரியாணகரில் கோட்டுபுத்திய பிரிச விஷால வசி நின்னோம் ஏ உதவிட்ட விசேஷ பரப்பச ஹிமிச்சு பவத் முழு ரட்டம தண்ட கருணம் அதே உதவி சிஐடிஏக லங்கட்ட ஏவாங்க அல்லாஸ் தேபார்த்து லங்கட்ட வெளிக்கட பந்தாரங்கார கவட்டு கியாம ஏ பிவேச்சு கோட்டுபத்தியன் சா ஏ பலதால அனவாசி விதியட பரிகாரணகர பூதவியை தக்காண்ட புலுவான் தன்னு தெக்கினு கிந்தல கியா දෙදාසකේදී අපේ රටේ ආර්ථික කඩවන අවස්ථාවේදී ආර්ථික ඍණාගයක ගත් වෙලාවේදී මහා ආර්ථික දේශක මන්දිලගුණ මන්ත්‍රීතුමා අපේ පැත්තට ඇවිල්ලා වර්තමාන කරු අලුගමතු ඉල්ලා හිටියා ඔබතුමා මේ ආණ්ඩුව වාර ගන්න කියලා. මොකද එතුමාත් එදා ඉඳලා දන්නවා අපේ රටේ ආර්ථික කඩ ගන්න ඉන්න එකම බුද්ධිමතා රනිල් වික්‍රමසිංහතුමා කියලා. අද බලයට ගෑදර ගමින් මොන ප්‍රකාශනයකුත් කළත් එතුමා ඇතුළු ඒකාබද්ධයේ කල්ලියේ මොලයක් තියෙන හැමෝම දන්නවා මේක ගොඩ ගන්න පුළුවන් වර්තමාන අගමැතිතුමාට විතරයි කියලා. අපේ ආණ්ඩුව බලයට වත්ලා වසර දෙකක් යන විට අපිට පුළුවන් වුණා යුරෝපයේ මත්ස්‍ය සානම ඉවත් කරගන්න, ඒ වගේම අපනයන කිරීමේ තානම ඉවත් කරගෙන අපි GSP සාන ලබා ගන්න අවශ්‍ය කටයුතු කරලා තියෙනවා. ඒ අනුව මිලියන 550ක යුරෝපීය වෙළඳ පොලක් අපේ අපනයනකරුවන්ට හිම කරගන්න හැකියාව ලැබිලා තියෙනවා. අපේ ඊළඟ ඉලක්කය වෙන්නේ ඉන්දියාව, චීනය, තායිලන්තය, ඒ වගේම ජපානය වගේ රටවල් එක්ක කිවිසුම් වලට එළෙමින්. පසික රජය සමයේ ආර්ථිකයේ වැඩිම බලපෑම එල්ල වුණේ අපේ ඇඟලුම් කර්මාන්තයට. ඒ කාලේ විවිධ චණ්ඩි ප්‍රකාශ ඉදිරිපත් කරත් ප්‍රධාන හේතු වශයෙන් GSP බදු සහන අපෙන් අයින් කරපු එක ඒකට හේතු වුණා. එම බදු සහන අපෙන් අයින් කළේ අපේ රටට ශිෂ්ට සම්පන්න රටක් නොවනව පාසල. එතකොටම තේරුම් ගන්න පුළුවන් ශිෂ්ට සම්පන්න රටක් නොවනවා කියලා කිව්වන් පස්සේ එදා වනචාරි යුගයට අපේ රට ගෙනිලා තිබ්බා. ඒ වගේම මාධ්‍ය වේදින් ඝාතනය, නීතිය ප්‍රජාතන්ත්‍රවාදී රට ක්‍රියාත්මක නොවීම, මානව හිමිකම් කඩකිරීම වගේ කරුණු ඊට
තවත් විනාඩි දෙකක් තියෙන මන්තුල
තවත් පිටුවලක් බවට පත් වුණා. මේ නිසා අපේ රටේ අඳුගුණුම් වලට වගේම කර්මාන්ත ශේෂ්ත්‍රයේ විශාල බිඳවැටීමක් සිද්ධ වුණා. එදා සිදු වූ මහපරිමාණයේ දූෂණ නාසිය අදාපු වළක්වා ගන්න හැකියාව ලැබිලා තියෙනවා. ලංකා ප්‍රධාන වෙළඳ නගරය, ඒ වගේම නගරය බුද්ධාගමේ හදවත වූ නගරය වසාතම කාර්යස් තියලා ආර්ථිකය හදන්න පුළුවන් කියලා හිතපු කට්ටිය එදා හිටියා. එදා කාර්යස් වල ගෙනාපු කාර්වල වටිනාකම ලක්ෂ 400ට වැඩි. ඒතර නාස්තියක් කරා. මේවට බදු ගැව්වේ නැහැ. මේ සිළුම් නාස්තියේ බරපටේ ජනතාව මතයි. මීන් ලංකා ආයතන එදා දවසට කෝටි 5ක් පාඩු ලැබුවා. ඒ වගේම තෙල් සංස්ථා කෝටි ගණන් පාඩු ලැබුවා. එදා IMF එකවත් ජාත්‍යන්තර මුල අරමුදුර රජයට ණය දෙලා දුන්නේ. ඕන් එදා හිටපු රජය ගිනි පොලේ ණයගත්තේ ණය වෙළඳ පොලේ. රටේ ආර්ථික සම්පූර්ණයෙන්ම ගෙනගිය ණයවලි. මේ නිසා ආර්ථික බංකොල තුන අසීමිත ලෙස ජනතාවට බර පැටවුවා. උප්පන්න සාධික, සමන්න
සාධික,
අසහන සාධික දෙක
අවසන් කරන්න.
සියලුම සාධික වලට එදා බදුකා පුදුවේ තමයි අද රුපියලේ බිඳවැටීම ගැන කතා කරන්නේ. ඔවුන්ට අමතක වෙලා තියෙනවා එදා ඔවුන් ගත්තනත් ගෙවන්න අපි කියලා. ඒ නිසා ඔය උදවියට එදා ගත්තන නොගෙන හිටියන මේ තත්ත්වය ඇති වෙන්නේ නැහැ. අද දේශපාලන ඉලක්කයක් සපුර ගන්න මේ වගේ දූෂමාන, ඒ වගේ ව්‍යාජ, වැරදි මත ජනතාවට ඉදිරිපත් කළ ජනතාව රවට්ටලා මේ රටේ බලය ගන්න උත්සාහ කරාට ඒක සාර්ථක වෙන්නේ නැහැ. ඒක තේරුම් අරගෙන නිවර්ති ප්‍රතිපත්තිය කරා ප්‍රතිපත්තිය මත දේශපාලනය කළා මිසක් ඔවුන්ට මේ රටේ බලය ගන්න බෑ කියන එක විශේෂයෙන්ම සඳහන් කරමින් මගේ කතාව අවසන් ඉස්සේ.
ස්තුතියි. ගරු ගෞරව සිරිධරන් අවර්ගල්.
ගෞරව தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இன்றைய தினம் உற்பத்தி வரிகள் தொடர்பான இந்த விவாதத்திலே எனக்கு ஒரு அனுமதி தர வேண்டும். கிளிநொச்சி மாவட்டத்திலே காணாமல் போனவர்களுக்காக இன்று பல நாட்களாக அவர்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தினர் உண்ணாவிரதமிருந்து தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மிக முக்கியமாக இந்த காணாமல் போன குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் ஆண்டுக்கணக்காக கடந்த 7 ஆண்டுகளுக்கு மேலாக தங்களுடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்கும் அவர்களுடைய வாழ்க்கைக்குமாக பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் இந்த நாட்டிலே அவர்களுடைய விடுதலை தொடர்பாக காணாமல் போனவர்களுக்கான ஒரு நல்ல பதிலளிக்கக்கூடிய வகையிலே எந்த முன்னேற்றங்களும் தென்படவில்லை என்கிற ஒரு ஏக்கம் அவர்களிடம் காணப்படுகின்றது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயத்திற்கு முன்பாக ஆனந்த நடராசா அனுராஜின் தாயார் விமலாதேவி ஆனந்த நடராசா அவர்களும், சண்முகம்பிள்ளை சிந்தனை செல்வனின் தாயார் சரோஜினி சண்முகம்பிள்ளை அவர்களும், சண்முகம்பிள்ளை முருகானந்தனின் தாயார் சரோஜினி சண்முகம்பிள்ளை அவர்கள், நடராசா சயந்தகுமாரின் தாயார் பரமேஸ்வரி நடராசா அவர்கள், ஜோகராசா சாந்தகுமாரின் தாயார் கணேஸ்வரி ஜோகராசா, யோகநாதன் செல்வரூபனின் தாயார் செல்வராணி யோகநாதன், லவ்செலியா உதயகுமாரின் தாயார் கமலாதேவி உதயகுமார், ராசதுரை யுகனேஸ்வரன், ராசதுரை ஜெகதல பிரதாபன், ராசதுரை குகணேசன் ஆகிய மூன்று பிள்ளைகளின் தாயார் ராசதுரை நாகம்மா, யோகராசா அமலனின் தாயார் கனகரஞ்சினி யோகராசா, பன்னீர்செல்வம் மயூரனின் தாயார் புஷ்பராணி பன்னீர்செல்வம், குணரத்தினம் வினோதனின் தந்தை ஈனாமானா குணரத்தினம், கிருஷ்ணகுட்டி சுகுமாரின் தாயார் கலாபதி கிருஷ்ணகுட்டி, ஆனந்தராசா நிமல்ராஜின் தாயார் லதா ஆனந்தராசா, ஞானசேகரம் ஜனகனின் தாயார் சிவமலர் ஞானசேகரம், திருஞான சம்பந்தமூர்த்தி தவக்குமாரின் தாயார் மங்களேஸ்வரி திருஞான சம்பந்தமூர்த்தி மற்றும் விஸ்வநாதன் பாலநந்தினி கருணாதேவியின் தாயார் ஆகியோர் இந்த உண்ணாவிரத போராட்டத்திலும் தங்களுடைய கவன ஈர்ப்பு போராட்டத்திலும் ஈடுபட்டிருக்கின்றார்கள். இவ்வாறு கேப்பாப்பிலவு மண்ணிலும் கூட தங்களுடைய காணிகளுடைய விடுவிப்புக்காகவும் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். மிக முக்கியமாக இப்பொழுது ஜெனிவாவிலே இந்த காணாமல் போனவர்களுடைய பிரச்சனைகள் முன்னெடுக்கப்படுகிற பொழுது ஜெனிவாவிலே இருக்கின்ற இலங்கை மீதான பிரேரணைகள் கொண்டு வரப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த மக்களுடைய ஏழாண்டு கால போராட்டமும் அவர்களுடைய வேண்டுகைகளும் புறந்தள்ளப்பட்டிருக்கிறது. மிக மிக மனவேதனைகளோடும் தங்களுடைய பிள்ளைகள் எப்பொழுது வருவார்கள், அவர்களுடைய விடுதலை எப்பொழுது கிடைக்கும், அவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கையோடு அவர்கள் பல்வேறுபட்ட கதைகள் அல்லது சிலரால் சொல்லப்பட்ட ஊகங்களின் அடிப்படையில் அல்லது சில சில இடங்களால் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அந்த பெற்றோர்கள் நம்பிக்கையோடு இருக்கிறார்கள். கௌரவ தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே, இவ்வாறான நம்பிக்கைகளுக்கு இன்னும் இந்த நாட்டிலே அவர்களுக்கான ஒரு நல்ல செய்தி சொல்லப்படவில்லை. நீண்ட நாட்கள் சென்று கொண்டிருக்கின்றன. 2009 இன்று 2017 வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 8 கடந்திருக்கிற இந்த சூழலில் இந்த நாட்டிலே காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் காணாமல் போனவர்களுடைய குடும்பங்களுக்கான நீதி சரியான முறையிலே இன்னும் கிடைக்கப்படவில்லை. மிக மிக முக்கியமாக தங்களுடைய கணவன்மாரை நேரடியாக கையளித்த மனைவிமார் இருக்கிறார்கள், தங்களுடைய பிள்ளைகளை இராணுவத்திடம் கையளித்த பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பலர் இந்த இராணுவ வலயத்துக்குள் வந்ததுக்கான ஆதாரங்களை பல செய்தியாளர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள், பல செய்தி பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்றன. இவ்வாறெல்லாம் வந்தவர்கள் வணக்கத்துக்குரிய பிதா பிரான்சிஸ் அடிகளாரோடு 56 ஒரே வாகனத்தில் பயணித்ததாக கூட பல செய்திகள் வந்திருக்கின்றன. இவ்வாறான அடையாளங்கள் ஆவணங்கள் இவ்வாறான பல செய்திகள் இருக்கக்கூடியதாக இவர்கள் காணாமலாக்கப்பட்ட நிலை ஒன்று இந்த நாட்டில் இருக்கின்றது. இதற்கான நீதி நியாயம் இந்த நாட்டில் இதுவரை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. இதனால்தான் அவர்கள் தொடர்ந்தும் தங்களுடைய பிள்ளைகளின் வருகைக்காக இவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். இதே போராட்டம் இன்று வவுனியாவிலும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அங்கிருக்கிற பெற்றோர்களும் தங்களுடைய பிள்ளைகளின் விடுதலைக்காக பிள்ளைகள் வருவார்கள் என்பதற்காக காத்திருக்கிறார்கள். நான் இந்த நாட்டினுடைய உயர்ந்த சபையினூடாக இந்த பதிவை மேற்கொள்ளுடைய நோக்கம் இவர்களுக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். எவ்வளவு நாட்கள் இந்த பெற்ற தாய் தந்தையர்கள் தங்களுடைய நேரங்கள் பொழுதுகளை இரவும் பகலும் பனி குளிரிலும் கொடுமையான வெயிலிலும் கொட்டுகிற மழையிலும் கூட மாறி மாறி தகர கொட்டகைக்கு கீழே தங்களுடைய காலத்தை இவர்கள் கழித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிக இந்த நாட்டில் இருக்கிற ஒரு பகுதி மக்கள் துன்பத்தை சுமந்து கொண்டிருக்கிற ஒரு சூழல் இந்த நாட்டிலே காணப்படுகிற பொழுது நாங்கள் யாருமே ஒரு காணாதவர்கள் போல அல்லது அது ஏதோ ஒரு நாட்டிலே நடக்கிற விடயம் போல அல்ல யாருக்குமே தெரியாத ஒரு விடயம் போல புறந்தள்ளப்பட்டிருப்பது அந்த மக்களை இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக ஏற்றுக்கொள்ளவில்லையா என்கிற ஒரு கேள்வி எழும்புகிறது. ஆகவேதான் இந்த நாட்டினுடைய சம உரிமை, இந்த நாட்டிலே வாழுகிற மக்களுடைய உரித்து, இந்த மக்களுக்கான உரிமைகள் சரியாக பேணப்பட வேண்டுமானால் இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறவர்களுடைய நியாயமான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட வேண்டும். அவருடைய உண்மையான கோரிக்கைகள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். இந்த பெற்றோர்கள் இவர்களை விட இன்னும் கிளிநொச்சி மாவட்டத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் கூடுதலாக காணாமல் போகப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். மன்னார் கிளிநொச்சி முல்லைத்தீவு தான் முழுமையாக யுத்தத்தின் இறுதி வலிகளை தாங்கிய மாவட்டங்கள். இதனை விட யாழ்ப்பாணத்தினுடைய வடமராட்சி கிழக்கு இந்த பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் வவுனியாவினுடைய வடக்கு பகுதிகளைச் சேர்ந்தவர்களும் கூட இந்த யுத்தத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறான இந்த குடும்பங்களிலே பாதிக்கப்பட்டு காணாமல் போனவர்களுக்காக இந்த அரசாங்கம் ஒரு நீதியை வெகு விரைவாக நிலைநாட்ட வேண்டும், ஒரு நல்ல பதிலை அவர்களுக்கு சொல்ல வேண்டும். இலங்கையிலே இன்னுமே அந்த 1.5 முதல் 2015 ஐக்கிய நாடுகள் சபையிலே அமைச்சர் மங்கள சமரவீர அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான காரியாலயத்தை திறந்து வெளிநாட்டு நீதிபதிகள்
சட்ட வல்லுநர்கள் வருகை தந்து அவர்களுடைய உதவியோடு நீதி கிடைக்க வழி செய்கிறோம். ஆனால் இதுவரை அதற்கான எந்த முயற்சிகளும் இந்த நாட்டிலே எடுக்கப்படவில்லை. அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாக இல்லை. இந்த 1.5 வருடங்கள் கடந்தும் கூட இது ஒரு கவனிப்பற்ற விடயமாக அல்லது ஒரு தேவையற்ற விடயமாக கால இழுத்தடிப்பு செய்யப்படுகிறது. இந்த நிலையில்தான் அந்த மக்கள் மிக வேதனையின் விளிம்புக்கு தள்ளப்பட்ட நிலையில் தங்களுடைய இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த நியாயமான கோரிக்கைகளை அரசாங்கம் செவிசாய்க்க வேண்டும். இதற்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும். பிரமனே அவர்கள் தங்களுக்கு நிவாரணத்திற்காகவோ அல்லது தங்கள் பிள்ளைகளுடைய காணாமல் போனமைக்கான ஆவணங்களை பெறுவதற்காகவோ இந்த போராட்டத்தை அவர்கள் முன்னெடுக்கவில்லை. அவருடைய பிள்ளைகள் வருவார்கள், அவர்கள் இருக்கிறார்கள் என்கிற அந்த நம்பிக்கையோடு தான் அவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்களுடைய கைகளால் அவர்களை ஒப்படைத்திருக்கிறார்கள். அவர்கள் தன்னுடைய கணவனை ஒப்படைத்த மனைவி, பிள்ளைகளை ஒப்படைத்த தந்தைகள், தாய் தகப்பனை ஒப்படைத்த பிள்ளைகள், இதனை விட குடும்பமாக சரணடைந்த விடுதலை புலிகளின் உறுப்பினர்கள், இவ்வாறு பல பேர் காணாமல் போயிருக்கிறார்கள். இந்த நிலையை ஒரு நீதியான முறையிலே இந்த அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் இது ஒரு உயர்ந்த சபையினூடாக நான் இந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த மக்களுடைய சார்பாக இந்த கோரிக்கையை முன்வைத்து இவர்களுடைய உண்மையையும் இவர்களுடைய நீதியான இந்த கோரிக்கைகளுக்கும் அரசாங்கம் விரைவான ஒரு முடிவை காண வேண்டும் என்பதை இந்த சபையினூடாக கேட்டு நிறைவு செய்கிறேன்.
மீளங்கற்ற பிரதான கட்டயத்து நிஷ்பாதன பது விசேஷ விதிப்பண பணத்தை அடுத்து இங்கே அந்த அனுமதிக்கிறீம ஆயத்தமாங்க ஸ்வாபாவிகங்கது
ஐ
ஆயத்தமாங்க ஸ்வாபாவிகங்கது
ஐ ஐ